வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஜெகமே தந்திரம் படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஒரு வழியாக ரொம்ப நாளைக்கு அப்புறமா வெயிட் பண்ணி, அதாவது ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஜூன் மாதம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக அந்த நாள் வந்துடுச்சு, எல்லோரும் பார்த்து முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிற அனைத்து மக்களும் இந்த படத்தை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆனதுனால மொதல் நாளே கிட்டத்தட்ட எல்லாருமே பார்த்து முடிச்சிருப்பாங்க. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ரிவ்யூஸ் எல்லாம் நிரம்பி வழியுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸும் வந்துருந்துச்சு. பாசிட்டிவாக பெருசாக வரல. பர்சனலாக எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு, நிறைய பேருக்கு படம் பிடிக்கல. ஸோ இந்த எபிசோடில் வந்து படத்தை என்ன நல்லா இருந்துச்சு, என்னென்ன நல்லா இல்லை, எதனால் பெருமான நிறைய மக்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது என்னால் உணர முடிஞ்சுது. ஸோ அதை இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கார்த்திக் சுப்புராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி பேட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தார். பேட்டை சரியான ஹிட்டு படம். அதுக்கு முன்னாடி அவர் இயக்கிய இறைவி, பிஸா, ஜிகர்தண்டா படம் எல்லாம் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. இதில் பிஸா வந்து பெரும்பாலான மக்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு, பேட்டையும் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. நடுவில் அவர் எடுத்த சில படங்கள் ஒரு சில மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஒரு சில மக்களுக்கு மாற்று கருத்து இருந்துச்சு. ஸோ இந்த படத்து மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஓடிடி பிளாட்ஃபார்மில் தமிழில் எனக்கு தெரிஞ்சு சுல்தானுக்கு அப்புறம் இது ஒரு நல்ல கமர்ஷியல் படம் வெயிட் பண்ணிகிட்ருந்து எல்லோரும் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். கர்ணன் வந்து கமர்ஷியல்னு சொல்ல முடியாது, அது வந்து நமக்கு முன்னாடியே தெரியும் அது என்ன மாதிரியான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்துக்கு மேலே பொதுவான மாசஸுக்கு நிறையவே எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுவும் ட்ரெய்லரெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தி, பாட்டெல்லாம் பயங்கர ஹிட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு பார்க்குறதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். பர்சனலாக நான் ட்ரெய்லர் பார்க்கவே இல்லை, படம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ட்ரெய்லர் பார்த்தேன். இப்போ எனக்கு புரியுது எதுக்குனால சில பேருக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பார்த்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நிறைய விஷயம் ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. தனுஷ், ஐஸ்வர்யா லட்சுமி, ஜோஜு ஜார்ஜ், கலையரசன், ஜேம்ஸ் காஸ்மோ, மெட்ரோ நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக நான் வந்து எதிர்பார்க்காதது வந்து ஐஸ்வர்யா லட்சுமியோட ஆக்டிங். இதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள் தான் நடிச்சிருந்தாங்க, அதில் அவங்களுக்கு பெருசாக ஸ்கோப் இருந்த மாதிரி தெரியல. இதில் வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லலாம் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. பர்சனலாக நான் அவங்கக்கிட்டேருந்து இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி ஜோஜு ஜார்ஜ் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய மலையாள படங்களில் நடிச்சிட்டு வராரு. ஸோ அவரை வந்து பிடிச்சி இதில் போட்டிருந்தாங்க. நல்ல ஒரு ரோல் தான் நான் சொல்லுவேன், அவர் கொடுத்த ரோலை அவர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. மித்தபடி தனுஷ் வந்து சொல்லவே தேவையில்லை, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஜேம்ஸ் காஸ்மோவும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் படத்தில் வந்து இந்த இங்கிலீஷ் ஆக்டர்ஸை போட்டுட்டு அவங்கள பேச விட்டு அப்புறம் தமிழில் பேச விடுவாங்க, ஒரு டப் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லாட்டா அவங்க இங்கிலீஷே ரொம்ப மொக்கையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் வழக்கமாக அவர் யூகேயில் எந்த மாதிரி லாங்குவேஜ் பேசுவாங்களோ அவர் அதே மாதிரி பேச விட்டதுனால அவர் வர சீன்ஸ் எல்லாம் ஆக்வர்டாக இல்லாமல் நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை தேட்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி தேவையில்லாத சில வேலைகள்லாம் பண்ண வேண்டியது இருந்திருக்கும். ஓடிடிங்கிறதுனால கூச்சப்படாமல் சில பல கெட்ட வார்த்தைகளும் வருது. அதே மாதிரி அவர் அதே மாதிரி இங்கிலீஷில் பேச விட்டுருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பின்னணி இசை, பேக்ரவுண்ட் மியூசிக் சந்தோஷ் நாராயணன் ஓப்பனிங் சீன்லேருந்து கடைசி வரைக்கும் பிரமாதமாக போட்டிருந்தார். அதாவது இதுக்கு முன்னாடி அவர் குறிப்பாக இந்த மாதிரி கமர்ஷியல் படங்களில் இந்த அளவுக்கு நான் வந்து சூப்பராக போட்டிருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. மேபி இந்த வெரைட்டி. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் போட்டிருக்காரு, ஆனால் அதெல்லாம் ஒரு மாதிரி நம்ம ஊர் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால மேபி நான் அவரோட இந்த கைண்ட் ஆஃப் மியூசிக் கேட்டதுலையோ என்னவோ. இதில் ஃபஸ்ட்டு ஒரு 30-40 minutes மதுரை போர்ஷன்ஸ் வருது, அதுக்கப்புறமா யூகே போர்ஷன்ஸ் வருது. ரெண்டு சைடுமே அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சூப்பராக இருந்துச்சு, படத்துக்கு பயங்கர எலிவேட்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபியும் படத்தில் செம்மையாக இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவுமே பயங்கர ப்ளசண்ட்டாக, அதாவது எங்கெங்கே ரெட் ஹைலைட்ஸ், அதாவது ரொம்ப வயலன்ஸ் தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பனி விழுகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் சொல்லலாம். கொஞ்சம் கிராஃபிக்ஸ் மாதிரி தெரிஞ்சது ஒரு சில இடங்களில், ஏன்னா அவ்வளோ பனி பெய்யுதா அப்படின்ற மாதிரி தெரில. நல்லா கூர்ந்து கவனித்தா ட்ரெஸ்ஸு மேலெலாம் அவ்வளோ விழலை. ஸோ கொஞ்சம் கிராஃபிக்ஸும் கொஞ்சம் யதார்த்தமாகவும் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி படத்தில் ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற ஃபீலிங் வருது, நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க. டெக்னிக்கலாக படம் பயங்கர ஸ்ட்ராங். அதே மாதிரி படத்தில் சொல்லப்படுற மெசேஜஸ், படத்தில் இருக்கிற டைலாக்ஸ், ஒரு சில டைலாக்ஸ் உங்களுக்காக நான் இப்போ ப்ளே பண்ணுறேன்.
நீங்கள் தமிழோ? தமிழ்நாடா?
தமிழ்னா தமிழ்நாடு தானே?
தமிழ் என்றால் தமிழ்நாடு மட்டும்தானே? அப்படியெல்லாம் ஒன்று இல்லை.
ரோஹம் நம்ம இனத்தோட சாபம்.
பேப்பர் இல்லைண்ணா. என்ன பேப்பரு?
பேப்பர், வெறும் பேப்பர்.
நான் யாரு, என் ஊர் எது, என் நாடு எது, எல்லாம் இந்த பேப்பர் தான். ஏதோ ஒரு பேப்பருக்காக நான் இந்த உலகமே அடிச்சுக்கிறது. சிலானும் மறந்து போச்சு, தமிழும் மறந்து போச்சு. 40 வருஷத்துக்கு முன்னாடி சிலான்ல நான் தமிழே, தமிழ்நாட்டில் நான் அகதி.
தமிழ்நாட்டில் நீ அகதியா? ஒன்றும் புரியலண்ணா.
இதில் நிறைய டைலாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டீப் மீனிங் இருக்குது, நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நாடு இல்லாதவங்க, ரெஃப்யூஜிஸ் பற்றின விஷயங்கள், அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் சொல்கிறாங்க. உண்மையிலே நல்லா இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு கமர்ஷியல் ஒரு படத்துக்குள்ளே, அஃப்கோர்ஸ் கமர்ஷியல் படத்துக்குள்ளே மெசேஜ் சொல்கிற மாதிரி எவ்வளோ படங்கள் வந்திருக்கு, ஆனால் இது ஒரு சென்சிட்டிவ் மேட்டர் அப்படிங்கிறதுனால நிறைய பேரால் சரியாக ஏற்றுக்க முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே பாசிட்டிவ்ஸ் படத்தில். அதாவது ஃபஸ்ட்டு மதுரை போர்ஷன்ஸ் எல்லாமே டாப் டக்கர், செம்ம ஜாலியாக. ஒரு என்ன சொல்கிறதுனா, அஃப்கோர்ஸ் இதில் வந்து தனுஷ் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் மாதிரி தான் ப்ளே பண்ணுறாரு. ஒரு கேர் ஃப்ரீ, ஒரு ஒரு ரவுடி மாதிரி தான் சுற்றிகிட்ருக்காரு வழக்கமாக. அதாவது 2000s நிறைய தமிழ் சினிமா இந்த மாதிரி வந்திருக்கு, ரவுடிங்கில் வந்து என்ன ஹீரோயிசம் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஒரு ஜானர்னு சொல்லலாம். அதாவது வெட்ட வெளியில் வந்து ஒரு கொலையை பண்ணிவிட்டு ரக்கிட்ட ரக்கிட்ட படுற மாதிரியான ஒரு விஷயம்லாம் நடக்குது. ஸோ ரொம்ப யோசிக்காமல் இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். செகண்ட் ஹாஃபில் வந்து, அதாவது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, படம் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ஹையாக இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் லோ பாயிண்ட் வந்துச்சு, அப்புறம் திருப்பி ஹை இருந்துச்சு, அப்புறம் கிளைமேக்ஸ் முடிகிறப்போ கொஞ்சம் லோ இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹைலோ ஹைலோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த படம் போச்சு. ஓவராலாக எனக்கு இந்த படம் ஓகே. ஸோ இந்த படம் எதனால் ஒர்க் ஆகலை சில பேருக்கு அப்படிங்கிறது வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அது காரணம் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் வந்து தனுஷ் வந்து லண்டனுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஆப்போசிட்டாக அவர் வந்து யாருக்கு எதிர்த்து வேலை பார்க்குறாரு அப்படின்னா, இன்னொரு தமிழ் குரூப்புக்கு எகென்ஸ்டாக வேலை பார்க்குறாரு. ஸோ சிவதாஸ் அப்படிங்கிற ஜோஜி ஜார்ஜோட கேரக்டருக்கு எகென்ஸ்டாக அவர் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ சிவதாஸ் அப்படிங்கிறவர் வந்து நிறைய இமிக்ரெண்ட்ஸுக்கு, அதுவும் குறிப்பாக தமிழ் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இனிஷியலாகவே காமிச்சிட்றாங்க. அதுவும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் ஐஸ்வர்ய லட்சுமி ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக போகுது. ஸோ நமக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, தனுஷ் வந்து இவ்வளோ நேரம் தமிழ் மக்களுக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி ஒரு 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 ஃபீலிங் நமக்கு வருது. ஸோ அதனால் அது கொஞ்சம் நெருடலாக இருக்குது, நம்மளால் இன்வால்வ் ஆகி பார்க்க முடியல. அவர் என்ன தான் ஒரு நெகட்டிவ் ஷோவில் நடிச்சிருந்தாலும், இப்போ மங்காத்தாவில் அஜித்தாக இருக்கட்டும், எந்திரனில் சிட்டியாக இருக்கட்டும், 24 ஆத்திரையாக இருக்கட்டும், இல்லை புதுப்பேட்டையிலே தனுஷ் எடுத்துக்குவோமே, இவங்க எல்லாருமே நெகட்டிவ் ஷேட்ஸில் நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஆப்போசிட்டாக அந்த அந்த படத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கேரக்டர்ஸ், ஏதோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இல்லை நமக்கு சம்மந்தம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ தனுஷ் வந்து, இப்போ சரி மங்காத்தால் வந்து அஜித் வந்து ஒரு பணவெறி பிடிச்சி அலையிற ஒரு மாதிரி இருக்காங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், 24 வந்து சூர்யா வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அவரோட தம்பி கேரக்டரில் இருக்கிறவங்க, தம்பி பையன் கேரக்டரில் இருக்கிறவங்க, அவங்கக்கிட்ட இருந்து அடிச்சு பிடிச்சி டைம் மிஷினை வாங்குற மாதிரியான கதை. ஸோ நம்ம அவங்க கூட ரிலேட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த படத்தில் வந்து தனுஷ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவர் வந்து ஒரு தமிழ் இனம் அப்படின்னு காட்டுற போது நம்ம அது கூட ரிலேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு கட்டத்தில் நமக்கு ஆப்போசிட்டாக தனுஷ் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுது. அஃப்கோர்ஸ் இதுதான் கார்த்திக் சுப்புராஜோட எண்ணமும் கூட. ஏன்னா அவரே ஒரு இதில் டைலாகில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களுக்கே மித்த ஊரில் இருக்க தமிழர்களோட நிலைமை தெரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது, அவங்க படுற கஷ்டம்லாம் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறத தான் அவர் வந்து சொல்ல வராரு அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. ஆனால் ஃபார் சம் ரீசன் ஒரு படத்தில் சொல்லும் போது அது கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்ன தான் சில நேரம் பார்த்தீங்கன்னா சில தப்பான விஷயம் நடந்தாலும் படத்தில் வந்து அது கரெக்டாக காமிச்சாதான் படம் வைஸ் அது கிளிக் ஆகும். சரி, நிஜத்தில் அது ரியாலிட்டியில் உண்மையாகவே கூட இருந்தாலும், பார்ஷியலி ட்ரூ அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருந்தாலும் படத்துக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். படம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தீம் வந்து ஒரு டார்க் தீம், ஆனால் படம் நல்லா பிரைட்டாக எடுத்திருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் உண்மையிலே அந்த டீப்பான ஒரு தீம் வந்து ரொம்ப டார்க்கான தீம், அதால் அது வந்து எல்லாத்தாலையும் ஏற்றுக்க முடியாது. நம்ம பொதுவான பொது ஜனங்கள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இதுதான் ரியாலிட்டி, தனுஷ் வந்து அஃப்கோர்ஸ் ஒரு ஆக்டர் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தில் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த படம் பிடிக்கும். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு சின்ன நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னடா தனுஷ் வந்து ஹீரோ, ஆனால் அவருக்கு நமக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். ஒரு 70% படம் போனதுக்கு அப்புறமா ஒரு ஃப்ளாஷ்பேக் கேட்குறாரு, அதுக்கப்புறமா திருந்திடுறாரு. சரி, ஹீரோயின் ஃப்ளாஷ்பேக் கேட்டு திருந்துற ஹீரோ கதை இது ஒன்றும் புதுசு இல்லை, ஆனால் ஓவராக திருந்திடுறாரு. இவ்வளோ பொதுவாக நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, இப்போ மங்காத்தாலே கூட பார்த்தீங்கன்னா அஜித் வந்து அவ்வளோ கெட்டது பண்ணிவிட்டு அவர் கேரக்டர் கடைசியில் இறந்து போகிற மாதிரி இருந்தாலும் கூட நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த கேரக்டர் அந்த மாதிரி, அப்போ தான் அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை ஆகும். என்னையை கேட்டால் சில பேருக்கு பிடிக்கும், பிடிக்காமல் போவோம், ஆனால் அந்த கேரக்டரோட ஆர்க் வந்து அப்போ தான் கம்ப்ளீட் ஆகும். இவ்வளோ கெட்டது செஞ்சுட்டு இவர் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் கேட்ட உடனே திடீர்னு திருந்திடுறாரு, அது கூட பரவாயில்ல. அஃப்கோர்ஸ் திருந்துறது தப்பு கிடையாது, அது கூட பரவாயில்ல. ஆனால் பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து அவ்வளோ வெறுப்பாக இருந்துட்டு அப்புறமும் கூட அவர் மேலே காதல் இருக்கிறது, அதே மாதிரி சிவதாஸ் அதோட ஆளுங்களும் இவருக்குக்காக ஒர்க் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. அட்லீஸ்ட் இந்த நாயகன் படத்தில் வர மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இவர் கொல்லாமல் விட்டுருவார் தனுஷ் ப்ரீவியஸ்லி. ஸோ அந்த கேரக்டர் கடைசியில் வந்து ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு கொடுப்பான் அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தேன். சரி, நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கிறதுங்க நடந்தாலும் படம் நல்லா இருக்காதுங்கிற வேறு விஷயம். ஆனால் பொதுவாக கார்த்திக் சுப்புராஜ் படத்தில் ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட்டு இருக்கும், கிளைமேக்ஸில் ஒரு பஞ்ச் இருக்கும். இரவியில் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் சீனாக இருக்கட்டும், பிசாவில் இருக்கிற கிளைமேக்ஸ் சீனாக இருக்கட்டும், பேட்டில் இருக்கிற கிளைமேக்ஸ் சீனாக இருக்கட்டும், அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ட்விஸ்ட் இருக்கும், இல்லை ஒரு பஞ்சியாக இருக்கும். இதில் வந்து அந்த மாதிரி பெருசாக எதுவுமே இல்லை. கிளைமேக்ஸில் கூட அவர் போயிட்டு தனுஷ் வந்து போயிட்டு ஈஸியாக போயிட்டு வில்லனை பிடிக்கிற மாதிரியான காட்சி தான் வருது. ஸோ அது அது வந்து படம் எந்த மாதிரி போனாலும் கிளைமேக்ஸ் வந்து பஞ்சியாக இருந்தால் தான் நம்ம மனசில் நிற்கும். கிளைமேக்ஸ் பஞ்சியாக இல்லைன்னா நம்ம மனசில் பதியாது. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா விதவிதமான ரிவ்யூஸ் இவ்வளோ படத்தை ஆராய்ச்சி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. நான் வந்து என்ன எப்படி பார்க்குறேன்னா ஒரு சராசரியான ஒரு இதாக பார்க்குறேன். அதை படத்தில் நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குங்க. ஓகே, ஒரு அதுவும் மசாலா படத்தில் நிறைய 100+ லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கும். இப்போ நான் அந்த மாதிரி லாஜிக் மிஸ்டேக்ஸ் எதுவுமே சொல்லலை. ஸ்க்ரீன் பிளே இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்னு நம்ம சொல்ல முடியும், அவ்வளோதானே தவிர இந்த மாதிரி எடுத்துருக்கலாம், ஒரு படம் கேஜ் பண்ண முடியாது. இந்த மாதிரி போனால் தான் படம் ஹிட் ஆகும்னு கேஜ் பண்ண முடியாது. நம்ம சொல்கிற ஒரு சில மிஸ்டேக்ஸு டைரக்டர் ரைட்டருக்கே முன்னாடியே தெரியும், இருந்தாலும் அவங்க ஒரு சில விஷயங்களை நம்பி தான் படத்தை எடுக்கிறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஆன்லைனில் கொடுக்குற ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு ட்ரெயினை நிப்பாட்டிட்டு தனுஷ் போயிட்டு ஒரு மர்டர் பண்ணுவார், அது ஒரு மாஸ் சீன் மாதிரி எடுத்துருக்குறாங்க. அது எப்படி வந்து ட்ரெயினை நடு ரோட்டில் நிப்பாட்டுவார், அந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி கேள்வி எதுக்கு கேட்குறாங்கன்னே புரியல. நம்ம மக்கள் மசாலா படத்தை என்ஜாய் பண்ணுறதே மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டு, அதுவும் தேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு யோசிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கும்பலாக எல்லோரும் கத்துனா நம்மளும் கத்திட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓடிடிங்கிறதுனாலே என்னவோ தெரில, எல்லோரும் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எப்படி அந்த குளிர் இதில் யூகேயில் வந்து எப்படி வேஸ்ட்டு கட்டிட்டு போவான், அவனுக்கு குளிர் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அது எல்லாமே சி என்ன சொல்ல, இதெல்லாம் நம்ம மசாலா படத்தில் நம்ம ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குறோம்? அதுக்காக ரொம்ப யோசிக்காமலும் எடுக்கக்கூடாது. ஓரளவு ஏதோ கருத்து சொல்கிறான், அதை கேட்டுட்டு போயிடணும்னு நான், இது என்னுடைய கருத்து. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணால் ஒரு படத்தையும் நம்ம என்ஜாயே பண்ண முடியாதுங்க. எல்லா படத்துலையும் இந்த மாதிரி 1000 குறைகள் இருக்கும். ரொம்ப யோசிக்கக்கூடாது, அஃப்கோர்ஸ் ரொம்ப மொக்கையாகவும் இருக்கக்கூடாது, ஆனால் ரொம்பவும் யோசிக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, நான் ஃபேமிலி மேன் சீசன் 2 பாட்காஸ்ட்டில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அஃப்கோர்ஸ் அந்த படத்தில் ஒரு சில குறைகள் இருக்குது, அந்த லீடரை வந்து தப்பாக காமிச்சிருந்தாங்க, அது வந்து கரெக்ட் கிடையாது, அது நிறைய பேரை வந்து ஹர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த படத்தில் லீடரை வந்து கொஞ்சம் அந்த சீரீஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த இதில் வந்து நல்ல விதமாகவே காமிச்சிருக்காங்க. ஆனால் இதுவும் ஒரு சில பேர் ஒத்துக்கலை அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த படத்தில் யார் தெரியுமா ஹர்ட் ஆயிருக்கா? ஒருத்தர் வந்து அவ்வளோ பெரிய ரிவ்யூ போட்டிருக்காருங்க. அதாவது யூகே வந்து நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு தப்பான கண்ட்ரியாக காட்டலாம், அவுட் ஆஃப் ஆல் த கண்ட்ரீஸ், அதாவது இந்தியா, ஈவன் இந்தியா, மலேசியா, மித்த கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து இமிக்ரெண்ட்ஸை வந்து வரவேற்கிற கண்ட்ரி கிடையாது, ஆனால் யூகே வந்து இமிக்ரெண்ட்ஸை வரவேற்கிற ஒரு கண்ட்ரி, இமிக்ரெண்ட்ஸ் இல்லை குறிப்பாக ரெஃப்யூஜிஸை வந்து வரவேற்கிற ஒரு கண்ட்ரி, அந்த யூகேவை வந்து நீங்கள் இந்த மாதிரி தப்பான இதெல்லாம் காமிச்சிருக்கக்கூடாது, டைரக்டர் நீங்கள் என்ன தான் ரிசர்ச் பண்ணீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு ஒரு பேஜுக்கு ரிவ்யூ எழுதியிருக்காரு. நீங்கள் முதல்ல அவங்க ரிசர்ச்சை பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லி எழுதியிருக்காரு. பேசிக்காக அவர் வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன் யூகே கண்ட்ரியை காட்டினதுக்கு. ஸோ இதெல்லாம் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, சரி எந்த ஒரு படம் எடுத்தாலும் அதில் ஒரு வில்லன்னு ஒரு இருக்கும், இல்லை ஒரு தப்பான விஷயங்கள் நடக்கிற ஒரு ஏரியாவை காட்டுற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். ஏதாவது ஒரு இடத்த ஏதாவது ஒரு ஆளை காமிச்சு தான் ஆகணும். ஸோ அவங்க தப்பாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா படமே எடுக்க முடியாது. அதாவது நான் ஃபேமிலி மேன் சீசன் டூவை பற்றி ஒரு நண்பர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவர் வந்து சொன்னார், எனக்கு உரைக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார், இப்போ நீங்கள் வந்து தலைவன் நம்புகிற ஒரு ஆளை வந்து தப்பாக காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹர்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்கிறப்ப தான் எனக்கு அதோட உண்மையான வழி புரிஞ்சுது. அஃப்கோர்ஸ் எனக்கு ஹர்ட் ஆகும், ஆனால் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா எல்லாருமே அவங்கவுங்க படம் எடுக்கிறதுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். இப்போ யூஎஸில் அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பிரசிடென்ட்டே தப்பாக தான் காமிக்கிறாங்க நிறைய படத்தில். இட் டசன்ட் மீன் இட் இஸ் ட்ரூ. அஃப்கோர்ஸ் நம்ம என்ன எடுத்தாலும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆக தான் செய்யும். ஆனால் ஒரு படம்னு எடுத்தால் அதில் ஒரு வில்லன் இருக்கணும். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா எல்லா படமும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்போது அந்த நண்பர் கேட்டார், இப்போ காட்மேன் ஒரு சீரிஸ் வந்துச்சு அது ஏன் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு கேட்டார்னா, அது எனக்கு தெரியாது ஏன் ரிலீஸ் பண்ணலைன்னா, அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு பிடிக்கல அதனால் பவரில் இருக்கிறதுனால ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் அதுவும் ரிலீஸ் பண்ணணும், மக்கள் பார்த்துட்டு டிசைட் பண்ணட்டும் எது கரெக்டு எது தப்பு, எதை ஏற்றுக்கணும் எது ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்க வந்து சொல்லட்டும். என்னுடைய கருத்து என்னென்னா எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணட்டும், மக்கள் வந்து அவங்க அவங்களோட கருத்தை சொல்லட்டும், அதுதான் என்னுடைய இது. எதுவுமே ரிலீஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது, பேன் பண்ணாமல். பேன் ரொம்ப வல்காரிட்டியாக ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுனா வயலன்ஸை தோன்ற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். மித்தபடி கிட்டத்தட்ட எல்லாமே ரிலீஸ் பண்ணலாம், எல்லா இதுவுமே இருக்குது. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுலேயும் வந்து அந்த ரெஃப்யூஜிஸோட கஷ்டங்களும் இலங்கை தமிழர்களோட கஷ்டம், அதாவது நாடை விட்டு வெளியேறினதுக்கப்புறம் அவங்க படுற கஷ்டத்தையும் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆனதுனால குளோபல் ரீச் இருக்குது, எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு இந்த படம். அட்லீஸ்ட் அந்த ஒரு கருத்தாவது போயிட்டு நாலு பேருக்கு போய் சேர்ந்தாலும் இந்த படம் மூலமா அது போய் சேர்ந்துச்சுன்னா அது ஒரு பெரிய நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொல்கிறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, படம் வந்து கொஞ்சம் லேக் ஆகுது செகண்ட் ஹாஃபில். சி, பர்ஃபெக்ட் படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், எல்லா படமும் ஹிட் ஆகும் நம்ம சொல்லவே முடியாது. ஒரு சில படங்கள் கிளிக் ஆகும், ஒரு சில படங்கள் கிளிக் ஆகாது. படத்தில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, அதுக்காக படத்தை ஃபுல்லாக மட்டமாக பேசணும்னு அவசியம் இல்லை. சில ரிவ்யூஸ்லாம் நான் பார்க்குறேன், படத்தில் இருக்கிற நெகட்டிவிட்டியை மட்டும் தான் பேசுகிறாங்க. அவங்க வீடியோ பார்த்திங்கன்னா யூடியூப்பில் 6 நிமிஷம் போடுறாங்க, அதில் 3.5 நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க, மீதி இருக்கிற 2 நிமிஷத்துக்கு திட்டிட்டு வீடியோவை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நெகட்டிவ் கிரிட்டிசிசம்னாலும் அது கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும். படத்தில் இந்த இடத்துல வந்து சரியில்லை, இந்த இடத்துல லேக் இருக்குது, இது இந்த மாதிரி எடுத்துருக்கலாம். ஸோ இப்போ தனுஷ் வந்து இந்த மாதிரி கேரக்டரில் அவர் இப்போ ப்ளே பண்ணியிருக்கிறதுனால மக்களுக்கு ஏற்றுக்க கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தா தான் டேரக்டருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, எல்லாத்த விட டேரக்டருக்கு நல்லா தெரியும் ஒரு படம் ஓடுது ஓடலைன்னா அதில் இருக்கிற குறைகள். எல்லாத்த விடவும் அந்த படத்தில் ஒர்க் பண்ண டேரக்டர், அந்த படத்தை 100 தடவை எடிட்டுக்காகவும் மியூசிக்காகவும் பார்த்த டேரக்டருக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ ஓவராலாக என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த படம் அதே மாதிரி. இன்னொரு ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, படம் வந்து லென்த்தியாக போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஃபார் சம் ரீசன் இதை மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. படம் ரிலீஸ் ஆனது ஓடிடி பிளாட்ஃபார்மில் மட்டும்தான். ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவன் உட்காந்து மணிக்கணக்கில் 10-15 எபிசோடு அட்டை ஸ்டெச்சு பிஞ்சு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இவனுங்க 2.5 மணி நேரம் உட்கார முடியலன்னா என்னன்னு எனக்கு புரியல. உன்னால் உட்கார முடியலன்னா 2 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் போய் பிரேக் எடுத்துக்கோ, பாஸ் பண்ணிவிட்டு போய் பிரேக் எடுத்துகிட்டு வந்து பாரு யார் வேண்டான்னு சொல்கிறா. அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க இந்த படமாக எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு 3-4 எபிசோடு இல்லை 5 எபிசோடு வச்சு மினி சீரிஸ் எடுக்கலான்னு சொல்கிறான். எதுக்காக ஓடிடி பிளாட்ஃபார்மில் படம் வெப்சீரிஸ்னு பிரிக்கணும், இந்த கான்செப்டே எனக்கு புரியல. பார்க்குறது ஓடிடியில், பார்க்க முடியலன்னா பாஸ் பண்ணிட்டு போய் நம்மளே எபிசோடாக பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குது? இதில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு 2 பாட்டை வேறு கட் பண்ணியிருக்காங்க, அது நிறைய பேருக்கு பிடிக்கல. அந்த கான்செப்டும் எனக்கு புரியல. எப்படியும் ஓடிடின்னு ஆகிப்போச்சு கழுத, எல்லா பாட்டையும் போட வேண்டியதானே? பிடிக்கலன்னா ஓட்டிட்டு போகிறான் பாட்டை, பிடிச்சிருக்குன்னா பார்த்துட்டு போகிறான். ப்ரொடக்ஷன் சைடும் எனக்கு புரியல, ஆடியன்ஸ் சைடும் எனக்கு புரியல. ஓடிடியை பொறுத்த வரைக்கும் படம் லென்த் ஒரு கன்ஸ்டன்ட்டே கிடையாது, எவ்வளோ நேரம் எடுக்கலாம் வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. தேட்டர்னால் ஓகே அண்டர்ஸ்டாண்டபிள், 2.5 மணி நேரம் அட்ட ஸ்டேஜ் உட்காந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. ஓடிடி பிளாட்ஃபார்மில் இதெல்லாம் ஒரு குறையவே சொல்லக்கூடாது என்னைய பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் ஜகமே தந்திரம் பற்றின என்னுடைய கருத்து. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் தூக்கி போடுங்க, ஜாலியாக பார்க்கணும். படம் மசாலா படம்னு ஆகிப்போச்சு அப்படின்னா ஜாலியாக பார்க்கணும். இது முன்னாடியே நமக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் படம் மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருந்தாங்கன்னா வேணால் டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படம் சும்மா போய் எல்லாத்தையும் சொல்கிறது, சண்டை போடுறது, ஜாலியாக 4 பாட்டு, அதில் ஒரு மெசேஜ், ஒரு மசாலா படத்துக்கு தேவையான எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பாட்டு இருக்குது, ஃபைட் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, காமெடி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரொபோஷனில் கொடுக்கறது ரொம்பவே கஷ்டம், அண்டர்ஸ்டாண்டபிள் தான். அதுக்காக படத்தை ஃபுல்லாக புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. டைம் கிடைச்சா கண்டிப்பாக பாருங்கள். இந்த வாரம் எனக்கு நிறைய புது படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஜெகமே தந்திரமோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் ரிவ்யூ வித் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து என்னோடய யூடியூப்பில் கொடுத்துருக்கேன். டைம் கிடச்சா கண்டிப்பாக பாருங்கள். ஜஸ்ட்டு 6 மினிட்ஸ் வீடியோ தான். ஐ ஆம் ரேண்டம் தமிழ் அப்படிங்கிறது என்னோடய சேனல் நேம். டைம் கிடச்சா கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வாரம் நிறைய புது படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் லியூகா ரிலீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி கெவின் ஹார்ட் நடித்த ஃபாதர்ஹுட்டாக பேரண்ட்ஹுட் ஃபாதர்ஹுட் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. காமெடி படம் அதுவும் ரொம்ப ரொம்ப ட்ரெய்லர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த ரெண்டு படமும் பார்க்கணுன்னு வச்சுருக்கேன். பார்த்துட்டு அடுத்த எபிசோடில் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பை.